سبحان الله وبحمده سبحان الله العظيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب إلا قهلم قهلتهم إنجلي قدعت ونولدت نير وليكاتي عند نيران وليل سلسة كل ركم الله ورونك سندمان சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியீன்கள் இமாம்கள் உலமாக்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என கூறி இந்த ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد
إمام منبر لغارية الكفر يعرفه ورغب خليج قال அவர் ஜும்மாவை வீணாக்கி விட்டார் என்று ஹதீஸ் அதாவது யாரும் யாருடைய கதைக்கிறது கையால் எதுவும் காட்டக்கூடாது. நாங்கள் ஜும்மாவில் அது குர்ஆனில் சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தை ஆரம்பத்தில் பார்த்தோம். அதனுடைய தொடரை அடுத்து வரக்கூடிய ஜும்மாக்களில் பார்ப்போம் என்றும் நாம் சொன்னோம். இந்த சூராவின் கருத்து பிரகாசம் என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறார். இந்த சூரத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், சூரத்துன் அன்சல்னாஹா வ ஃபரஜ்னாஹா. இந்த சூராவை நாம் இறக்கி வைத்து இதில் பல சட்டத்திட்டங்களையும் நாம் வகுத்து வைத்திருக்கிறோம் என்று கூறுகின்றான். இந்த சட்டத்திட்டங்கள் குர்ஆனிலும் இதற்கு விளக்கமான ஹதீஸில் வந்திருக்கிறது என்றும் நாம் சொன்னோம். அந்த அடிப்படையில் இந்த சூராவில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால், மானக்கரான விஷயம் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு ஆண் ஒரு பெண் அவர்களுக்கு 100 கசையடி அடியுங்கள். கசையடி அடிக்கும் போது அவர்கள் மீது உங்களுக்கு எந்த இரக்கமும் ஏற்பட்டுவிடக்கூடாது. நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையும் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் இந்த தண்டனையை அவர்களுக்கு வழங்கும் போது விசுவாசிகள் ஒரு கூட்டத்தால் அதை பார்த்து கொண்டும் இருக்க வேண்டும். ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடுபவன் திருமணம் முடிக்கும் போது அவன் ஒரு விபச்சாரியைத்தான் திருமணம் முடிப்பான், அல்லது வினை வைத்து ஒரு பெண்ணை முடிப்பான். இது விசுவாசிகள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. பத்தினித்தனமான பெண்களை மீது படுநூறு சொன்னார், அவர்களிடத்தில் 4 சாட்சிகள் கொண்டு வரும்படி கட்டளையிடப்படும். 4 சாட்சிகள் கொண்டு வந்தால் அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படும். 4 சாட்சிகள் இல்லை, 1 சாட்சி அல்லது 2 அல்லது 3 கொண்டு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வந்தால் அவர்களுக்கு 80 கசையடி நீங்கள் அளிக்க வேண்டும். கசையடி அளித்ததற்கு பிறகு அவர்களுடைய சாட்சிகளை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனைக்காவது வந்து சாட்சி சொல்லுகிறார், நான் கண்ணால் கண்டேன், இப்படி கண்டேன். இது அவருடைய பொருள் தான், சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஏன், நாலு சாட்சிகள் இல்லாமல் ஒரு முஸ்லிம் மீது படுதூறு சொல்லியிருக்கிறார் என்பதுதான் இஸ்லாமிய கருத்து. நாலு சாட்சி இல்லாமல் யாரையும் பற்றி ஒரு படுதூறு சொல்லக்கூடாது, இது இஸ்லாமிய சட்டம். இப்படி இவர் செய்த காரணத்தினால் இவருடைய சாட்சியை நீங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிறகு அல்ல அவர்களுக்கு ஒரு பட்டத்தையும் சூட்டுகின்றான், உலாயிகஹுமுல் ஃபாஸிகூன், இவர்கள் ஃபாஸிகுகள், பெரும் பாவிகள். அதனால் இவருடைய சாட்சிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த சட்டத்தை நாம் பார்ப்போம், இதுவரைக்கும் பார்ப்போம், அதனுடைய தொடரை நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்ப இருந்து விளங்குகிறது என்னவென்றால், எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சாட்சி இருந்தால் அந்த பிரதிவாதி சத்தியம் செய்வார். இரண்டு சாட்சிகள் இருந்தால் பிரதிவாதி குற்றவாளிதான். 100 பேர் வந்து அவருக்கு சார்பாக சாட்சியம் சொன்னாலும் இஸ்லாத்தில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார். இது இந்த மானக்கேடான விடயங்கள் அல்லாத விடயங்கள். மானக்கேடான விடயங்கள் ஒருவர் ஈடுபட்டார் என்று அல்லது ஈடுபட்டார் என்று சொல்வதாக இருந்தால் 4 சாட்சிகள் கொண்டு வர வேண்டும். 4 சாட்சிகள் கொண்டு வந்ததற்கு பிறகு திருமணம் முடிக்காதவளாக இருந்தால் 100 கசையடி அடித்து 1 வருடம் நாடு கடத்தப்படப்படும். அந்த ஆளை பெண்ணை அடிமையாக இருந்தால் 50 கசேரி அடிக்கப்படும், நாடு கடத்தப்பட மாட்டார். திருமணம் முடித்திருந்தால் 100 கசேரி அடித்து கல்லறிந்து கொல்லப்படும். 4 சாட்சிகள் இருந்தால் கூட அதை முஸ்லிம்கள் மறைக்க வேண்டும், அல்லாஹ் கூறுவான் சொல்லக்கூடாது. தலைமைத்துவத்திற்கு தெரிவித்து அழைத்து கேட்டால் சாட்சி சொல்ல வேண்டும், மறைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய சட்டம். எனவே 4 சாட்சிகள் இருந்தால்தான் அழைக்கப்படும் போது சொல்லலாம் என்று இருக்கும் போது, 1 சாட்சி 2 சாட்சி 3 சாட்சிகளை வைத்து ஒரு முஸ்லிமான ஆண் பெண் மீது படுதூறு சொல்லலாமா? நன்றாக கவனியுங்கள் முஸ்லிம்கள், இது மிக பயங்கரமான ஒரு குற்றம். இது அப்படி செய்தால் அவர்களுக்கு நடக்கக்கூடிய 2 விடயங்கள், 1 காலமும் சாட்சி ஏற்றுக் கொள்ளப்படக்கூடாது. சாட்சி ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டார். அதற்கு பிறகு அவர்களுக்கு பாஸ்யக்கும் என்றும் அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறார். மிக கவனமாக இருக்க வேண்டும். இது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இறங்கப்பட்ட சட்டம் அல்ல, இது முஸ்லிம்களுக்கு இறங்கப்பட்டதுதான். இதிலிருந்து விளங்குகிறது, முஸ்லிம்களும் இப்படியான வேலைகளை செய்வார்கள். அது உண்மையான விசுவாசிகள் அல்ல, ஈமானிலே மிகவும் கீழ்த்தரத்தில் உள்ளவர்கள் இந்த வேலையை செய்வார்கள். உண்மையான விசுவாசிகள் 4 பேர்கள் கண்டார்கள் ஒரு முஸ்லிமை மானக்கேடான விஷயத்தில் ஈடுபடுகிறார்கள், 8 கண்கள் பார்த்தன, சொல்ல மாட்டார்கள். அவர்களை சந்தித்து உபதேசம் செய்வார்கள், இப்படியான வேலையை செய்யாதீர்கள், உங்களுக்கு மறுமையிலே பயங்கரமான தண்டனை இருக்கிறது, நெருப்பு மூட்டப்பட்டு உள்ளே தூக்கி போடப்படும், அது அவர்களை வெளியிலே கொண்டு வரும், பிரிந்து கொண்டு போகும். இப்படிப்பட்ட தண்டனை அல்லாஹ்வுடைய தூதர் மேராஜ் போன டைமிலே பார்த்தார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும், தௌபா செய்து கொள்ள சொல்லக்கூடாது. இது தலைமைத்துவத்துக்கு தெரிவித்து அழைத்து கேட்டால் கட்டாயம் சாட்சி சொல்ல வேண்டும், சாட்சியத்தை மறைக்கக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வுடைய இந்த சட்டம். இதிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிலர் இதிலே பொதுபோக்காக இருந்து கணவனை மனைவி படுகோன்னு சொல்லுகிறார், பள்ளிக்கு போயிட்டு வந்தால் அவருடைய சாரத்தை செக் பண்ணுகின்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு மடத்தனம், ஒரு அபாண்டம் என்று பாருங்கள். தன்னுடைய மனைவி எங்கேயாவது போயிட்டு வந்தால் விசாரிக்கிறார், யாரை கண்டார், யாரை சந்தித்தார், யாரோட பேசினார், படுதூறு இதெல்லாம் சொல்லுகிறார்கள். தகப்பனை குழந்தையின் மீது படுதூறு இட்டு கட்டுகிறார்கள். நடக்கிறது, இது நடக்கும், இதுதான் இஸ்லாம். இப்படி செய்வார். ஆனால் இஸ்லாமிய ஒரு ஆட்சி இருந்தால் இந்த தண்டனைகள் வழங்கப்படும். ஒரு இஸ்லாமிய ஆட்சி இல்லை, நாங்கள் குபர் நாட்டில் வாழ்கின்றோம், இந்த தண்டனைகளை நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்றுவதற்கு அனுமதியே கிடையாது. எனவே நாங்கள் பொறுமையாக இருப்போம். ஆனால் ஜாகிரியத்திலே அல்லாஹ்வுடைய தீனை மாற்றி வைத்திருக்கிறார்கள். இப்படி திருமணம் முடித்தவர் முடிக்காதவர்கள் இப்படி விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்களை கொண்டு வந்து பண்டிகையை என்ன செய்கிறார்கள்? நாலு சாட்சியெல்லாம் கிடையாது, ரெண்டோ மூணோ ஒன்றோ எப்படி சாட்சி இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன செய்வார்கள்? ஒரு மண் மூடையை தலையிலே வைத்து 100 முறை பள்ளியை சுத்த வைப்பார்கள். இப்படி செய்தால் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவன் காஃபிராகி விடுவான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மாற்றுவது, மறுமையில் இந்த மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு இந்த ஹவுதல் கௌதரிலே தண்ணீர் கொடுக்கப்பட மாட்டார், தூக்கி நரகத்திலே எரியப்படும். இவர்கள் ஹலாக்காகட்டும் ஹலாக்காகட்டும் என்று அங்கு சொல்லுவார்கள் மார்க்கத்தை மாற்றியவர்கள். இன்னும் சில இடங்களிலே 100 தடியை குச்சியை எடுத்து ஒன்றாக கட்டி அல்லது 80 கட்டி ஒரு அடி அடிக்கிறார்கள், 80 கட்டையடி என்று. இதுவும் மார்க்கத்தை மாற்றி காட்டுகிறார்கள். இது முஸ்லீமாக இருந்து நாங்கள் செய்தால் காட்டுகிறார்கள். இது பிரிவு இஸ்லாம் அவர்களே கிடையாது, அவர்கள் செய்கிறார்கள் முஸ்லீம்களிடம் கூறிக்கொண்டு. அவருடைய மாதப்படிக்கு அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். ஏன்? மார்க்கத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள். இதுதான் நாம் சென்ற முறையை பார்த்த விஷயம். இதே நேரத்தில் 4 சாட்சிகள் இதை கண்டாலும் மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சிலர் வந்து நான் இப்படி நடந்து கொண்டே எனக்கு தண்டனை வழங்குங்கள் என்று சொல்லும் போது கூட முகத்தை திருப்பிவிட்டார்கள். நீ மேலே சொட்டி இருப்பாய், மதுபானம் குடித்தாயா, உளறுகிறாய் என்றெல்லாம் கேட்டு இந்த தண்டனையை தட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் சஹாபாக்கள் சிலர் உண்மை விசுவாசி, அவருடைய அச்சம் இல்லை, நான் இப்படி நடந்தேன் என்று சொல்லி தண்டனையை வாங்கியிருக்கிறார்கள். இதற்கு சாட்சி தேவையில்லை. ஒருவர் வந்து நான் இப்படி செய்தேன் என்று சொன்னால் அதற்கு சாட்சி தேவையில்லை, தண்டனை வழங்கப்படும். இது ஒரு வகையான சட்டம். இதே முஸ்லீம்கள் ஆண்களும் பெண்களும் முஸ்லீம்களை படுதோடு சொல்வதில் இருந்து முற்றாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி அந்த செயலிலே ஈடுபடுபவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். மறுமையில் தண்டனை என்றால் அதை சொல்ல முடியாது. மேலாஜி சென்ற நேரத்தில் கண்டார்கள், அப்படி ஒரு தண்டனை வழங்கப்படுகிறது. எனவே தான் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. ஒருவருக்கு அப்படி தேவை ஏற்பட்டால் அவர் 2 திருமணம் முடிக்கலாம், 3 முடிக்கலாம், 4 திருமணங்கள் கூட முடிக்கலாம் என்று அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். ஏனென்றால் இப்படியான பாவத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றுவது இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அப்ப இது ஒரு வகையான விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்த விடயம் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இது இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவி பிழையாக இப்படி நடப்பதை கண்ணாலே பார்த்தார். என்ன செய்வது? கண்ணால் பார்க்கிறார், சாட்சி இல்லை, என்ன செய்வது? ஜாகிரிய இந்த பிரிவுகளாக இருந்தாலும் சரி, ஏனைய மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, உடனே அவனை சுட்டுக் கொள்ளுவார்கள். எப்படி அவனை கொலை செய்து விடுவார்கள். சிலர் அந்த மனைவியும் சேர்த்து கொண்டு விடுவார்கள். இப்படி நடக்கிறாங்க பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் அப்படிப்பட்ட மார்க்கம் என்ன? சாட்சி இல்லாமல் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அல்லாஹ்வுத்தால ஒரு சட்டத்தை வைத்திருந்தால் மனிதர்களே 100% இவர்கள் என்ன செய்வார்கள்? படுதோடு சொல்லி தண்டனை வழங்கி சிலரை கொல்லப்படும், சிலர் சிலருக்கு தண்டனை வழங்கப்படும். எனவே அல்லாஹ் இப்படி ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறான். இப்போ ஒரு கணவன் மனைவியை கண்டார், இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் குர்ஆன் ஹதீஸ் என்ன செய்ய வேண்டும்? எதுவுமே செய்ய முடியாது. அவர் நேரடியார் தலைமைத்துவத்திலே வர வேண்டும். வந்து சொல்லுவார், இப்படி என்னுடைய மனைவி இப்படியான ஒரு பிழையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நான் கண்டேன் என்று உடனே தலைமைத்துவம் அந்த பெண்ணையும் அழைக்கும், அந்த அவரையும் அழைக்கும். இரண்டு பேரும் ஒத்துக்கொண்டார், அந்த பெண் திருமணம் முடித்தவள், கல்லறிந்து கொல்லப்படும். அவர் திருமணம் முடித்திருந்தால் அவரையும் கண்டறிந்து கொள்ளப்படும். இந்த எண்ணம் அவருக்கு 100%. இதுதான் இந்த ஏற்கனவே இருந்த சட்டம். இந்த சட்டங்கள் இருக்கும் போது ஒரு சஹாபி ஓடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னால், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி ஒரு அந்நிய ஒரு ஆணோடு சகாலம் விஷயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். இப்ப நான் போதப்போகின்ற ஆயத்து இறங்கவில்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 சாட்சிகளை கொண்டு வா என்றார். 4 சாட்சிகளை நான் எப்படி கொண்டு வருவது யார் ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், கொண்டு வரவில்லை என்றால் உனக்கு 80 கத்தரி அளிக்கப்படும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்ன நடக்கும். நாங்கள் பலவீனமானவர்கள், உடனே ஜமாத்தை விட்டு ஓடி விடுவோம். என்ன அநியாயம் நடக்கிறது, கண்ணாலே பார்த்தேன், 4 சாட்சி கொண்டு வரட்டுமா, 4 சாட்சி கொண்டு வரக்கூட அவன் ஓடி விடுவான், எனக்கு 80 கத்தையடி என்று. இது என்ன மார்க்கம், இது என்ன ஜமாத் என்று ஓடி விடுவோம். பலவீனமானவர்களாக இருந்தார். ஆனால் அந்த சஹாபி எதுவுமே நினைக்கவில்லை. சொன்னார்கள், சாட்சி இல்லை, மிக கவலையோடு அவர்கள் இருக்கிறார், இப்ப 80 கத்தையடி விழும் என்று. அல்லாஹு தஆலா பின்வரும் வசனத்தை விலக்கி வைக்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொன்னார்கள், உன்னுடைய விஷயத்தில் சட்டம் இறங்கிவிட்டது. மேலே நாம் சொன்னது மற்ற விடயங்கள், கணவன் மனைவின் மீது இப்படி கொண்டே கண்டு சொன்னால் அதற்கு சட்டம் வேறு. பின்னால் வருகின்ற இந்த விஷயத்தில், இது ஹதீஸில் வருகின்றது, இந்த ஆயத்து இறங்குவதற்கு காரணம் சபபுன்னு என்ன அந்த சம்பவம். சில வழிகட்டவர்கள் சவபுன்னுதுவோலை பற்றி நான் பேசியிருந்ததற்கு மறுப்பு தெரிவித்து, சவபுன்னுதுவோல் இல்லாமல் குர்ஆனை விளங்க முடியும் என்று உமர் அலி சொல்லுகிறார், குர்ஆனை தடைகளாகத்தான் விளங்க வேண்டும் என்று எம் மீது ஒரு அப்பாண்டத்தை சுமத்துகிறார். எனவே இந்த சம்பவம் வகியா, அது அந்த எல்லாருக்கும் விளங்காது, அந்த பரிவுநாடாக எடுத்து கேட்டால்தான் தெரியும். நான் சொன்னது சபபு நுசூல், காரணம் அது வஹி அல்ல என்று. இதை பாருங்கள், இந்த சஹாபி கண்ணால் கண்டார், இப்படி நடந்தது, ஓடி வந்தார், ஆயத்து இறங்குகிறார். சபபு நுசூல் என்ன, அந்த நடந்த சம்பவம் அது வஹியா. சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் சொன்னா நான் அவர்களுக்கு 2 பேரும் விபச்சாரத்தில் ஈடுபடுங்கள் என்று, அல்லாஹ் சொன்னா நான் அவரிடத்தில் போய் நபி இடத்தில் சொல்லுங்கள் கொள்ள வேண்டாம் என்று. இல்லை, இது வழி அல்ல, நடந்த சம்பவம். இதைத்தான் நான் சொன்னேன், சில முருத்தத்துகள் வழிகட்டவர்கள் காவிர்கள் இப்படி இதுக்கு மறுப்பு தெரிவித்து பேசியிருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வே அருள். அதே போன்ற இன்னொரு முருத்தத்தா போனவர், அவருக்கு பதில் கொடுக்கிறார், இல்லை, உமர் அலி சொன்னது கொள்கையில் வித்தியாசமாக இருந்தாலும் அவர் சொன்னது சரி. இதே அவர் மீது ஏற்பட்ட ஒரு கோபத்தினால் இப்படி இவர் பேசியிருக்கிறார், அவரே பதில் கொடுத்து விட்டார். நாம் பதில் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எனவே இது ஒரு விஷயம். அடுத்தது பாருங்கள், ஒரு முஸ்லீமுடைய கட்டுப்பாட்டை பாருங்கள். இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு தலைமைத்துவம், அது என்ன விடயமாக இருந்தாலும் தலைமைத்துவத்தை அணுகித்தான் நாம் நடக்க வேண்டும், செய்ய வேண்டும். தன்னுடைய மனைவி இப்படி ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது எந்த ஒரு மனிதனாலும் தாங்க முடியுமா, சிந்தித்து பாருங்க. கொலை செய்யத்தான் மனசு வரும், ஆனால் அந்த சஹாபி என்ன நினைத்தார், செய்யக்கூடாது, எனக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது, இதனுடைய சட்ட திட்டம் என்ன எனக்கு தெரியாது, கேட்க வேண்டும் என்று வந்தார்கள். வந்தால் அங்கு பெரிய ஒரு விதி அவரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். நல்ல விடை கிடைக்கும் என்று பார்க்க சொன்னாங்களோ, உனக்கு 80 கதையடி என்று சொல்லிவிட்டார்கள். எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அந்த சஹாபியுடைய கட்டுப்பாட்டை பாருங்கள், இதுதான் இஸ்லாம். இந்த கட்டுப்பாடு இல்லை என்றால் நாம் கூறுகின்றோம், அவன் முஸ்லீம் இல்லை, அவன் உள்ளே இருந்தாலும் சரிய மாற்றுக்கள்.
அவன் முஸ்லீம் இல்லை, அல்லாவுடைய பாதிப்பு. வெளியிலே நாம் முஸ்லீமாக இருப்போம் என்று சொல்லுவார் காரணங்களை. அல்லாவிடத்தில் அவர் முஸ்லீம். எனவே ஹதீஸ் சொல்லுகின்றது, யார் ஜமாஅத்துடைய கட்டுப்பாட்டிலிருந்து ஒரு சான் வெளியேறுகின்றானோ அவன் இஸ்லாத்தின் வளையத்தை கலைந்து எரிந்து விட்டான். மீண்டும் அவன் தௌபா செய்து உள்ளே வந்தாலே தவிர இஸ்லாம் கூறுகின்ற. அப்ப இந்த ஆயத்தை பாருங்கள், இப்படி சம்பவம் நடந்தவுடன் இந்த வசனம் இறங்குகிறது. இதே சூரா 100 அல்லாஹ் கூறுகின்றான், எவர்கள் தங்கள் மனைவி மீது படுகோறு சொன்னால், கண்ணால் கண்டதுதான், சாட்சி இல்லை, அல்லாஹ்வே சரி என்று சொல்லாமல் படுகோறு என்றே சொல்லுகின்றார். இதையே நாம் விளங்க வேண்டும். சுவாஜம், எவர்கள் தங்கள் மனைவிகள் மீது படுகோறு கூறி வலம் எக்குன்னஹும் ஷுஹதா, அவர்களுக்கு சாட்சி இல்லை என்றால், இல்லா அம்புகஹும், அவர்களை தவிர, அவர்கள் தான் கண்டிருக்கிறார்கள். அவர் தலைமைத்துவத்தில் வந்து 4 அல்லாஹ்வின் ஆணையாக நான் உண்மை சொல்லுகிறேன், கண்டேன் என்று சொல்வார் 4 வல் காமிசத்து ஐந்தாவது முறை சொல்லுவார், நான் பொய் சொல்லி இருந்தால் என் மீது சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லுவார். இப்போது இவருக்கு தண்டனை 5 வயதராவு அன்ஹல் அதா, இதே போன்ற தண்டனையில் தப்புவதற்கு சொல்லுவார், அன்சாஜத்தின் வில்லா இன்னமுள்ள காதிபி, அல்லாஹ் மீது சக்தியா வல்லாஹி இன்னஹு காதிபோம், அல்லாஹ் மீது ஆணையாக இவர் பொய் சொல்லுகிறார் என்னுடைய கணவர் என்று 4 சொல்லுவார். வல் ஹாதிதா 5வது முறை, அன்ன கல்பல்லாஹி அலைஹா இன் கான மினஸ் ஸாலிஹீன், அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லுவார். சொல்லி அவளும் இந்த தடையிலிருந்து தப்பிக் கொள்வார். இது இவர்களுக்குரிய சட்டம். அப்ப 4-5 முறை இந்த வேலையை செய்ய வேண்டும். 4 அல்லாஹ் மீது ஆணையாக இவள் பொய் சொல்லு, இவள் நான் பொய் சொல்லவில்லை. 5வது முறை சத்தியம் பண்ணி, இப்படி நான் பொய் சொல்லி இருந்தால் என் மீது சாபம். இதே ஒரு பெண்ணும் 5 செய்வார். 2 தண்டனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதி மின் அப்துல்லாஹ் வபஅத். அப்ப இப்படி நடந்ததற்கு பிறகு அடுத்த முடிவு என்ன என்றால், இப்படி 5 சத்தியம் செய்ததற்கு பிறகு கணவன் மனைவி 2 பிரிந்து விடுவார்கள், வாழ முடியாது. கணவன் மனைவியாக வேறு வாழ முடியாது. இப்படி சாபம் விட்டு விட்டார், சத்தியம் செய்திருக்கிறார், வாழ முடியாது, அப்படியே பிரிந்து போய்விட வேண்டியதுதான். இதுதான் இஸ்லாமிய சட்டம். இப்போ இந்த சாட்சிகள் கொண்டு வரப்படாமல் ஒருவர் மீது படுகோறு சொல்லுகின்றார்கள், மேலே உள்ள சட்டம் சரி. ஆனால் ஒருவர் சாட்சி இல்லாமல் சொல்லுகின்றால், ஒரு பெண் குழந்தை உண்டாயிருக்கிறார் வைத்துக் கொள்ள, வயிற்றை பாருங்கள் சரிவரா, சாட்சி வர, சாட்சி இல்லாமல் அவளை சந்திக்க முடியாது, அவள் மறுத்தாள். இப்படி ஒரு சம்பவம் வந்து நபியிடத்தில் சொன்னார்கள், குழந்தை கிடைக்கட்டும் பார்ப்போம். குழந்தை கிடைத்ததற்கு பிறகு பார்த்தால், யார் மீது படுகோறு சொல்லப்பட்டதோ அவருடைய முழு அடையாளங்களும் அந்த பிள்ளையிலே காணப்படுகின்றன. என்ன செய்ய வேண்டும்? தண்டனை வழங்க முடியுமா? இல்லை. அல்லாஹ்வுடைய நீதத்தை பாருங்கள், முடியாது. எனவேதான் சொன்னார்கள், லவ் ரஜம்து லி அஹதின் மின் கைரி பங்கினா, சாட்சி இல்லாமல் ஒருவருக்கு தண்டனை கொடுப்பது கூடும் என்று எனக்கு இருந்திருந்தால், இந்த ரஜம் சுஹா, இவளுக்கு நான் இவனை கண்டறிந்து கொண்டிருப்பேன் என்றார்கள். எப்படி சட்டம் என்று பாருங்கள், செய்யவில்லை, செய்ய வழி இல்லை. சிலர் கேட்கலாம், அது எப்படி முழு அடையாளங்களும் இருக்கின்றன என்று. ஆனால் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள், உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் எத்தனைய பேர்களில் 7 பேர்கள் ஒரே விதமாக இருப்பார்கள். அது எத்தனை கணக்கு ஞாபகம் இல்லை, 100,000 or 1,000,000. அதில் 7 பேர்கள் ஒரே விதமாக இருப்பார்களாம். இப்ப அவர்களுடைய இந்த விமர்சனம் உடைப்பட்டு போய்விடும். எங்களுக்கு இது விஞ்ஞானம் தேவையில்லை, இந்த ஆய்வு தேவையில்லை, நாங்கள் முஸ்லீம்கள் குர்ஆன் ஹதீஸை நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய சட்டம் இப்படித்தான், முழு அடையாளம் இருந்தாலும் அவரை நாம் எதுவுமே சொல்ல மாட்டோம். ஆனால் இதற்கு சார்பாக இந்த ஆய்வு கண்டுபிடித்தும் இருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆய்வின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள், விஞ்ஞானத்தை நம்பிக்கை வைப்பவர்களுக்கு இது ஒரு ஆதாரம், இது ஒரு விஷயம். அப்ப சாட்சி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது, மிக கவனமாக இருக்க வேண்டும், இது ஒரு விஷயம். அடுத்தது இல்லை, நான் என்ன சொல்ல வருகின்றேன், நான் சொன்னேன் ஜாகிலியத்தில் இப்படி என்ன செய்வார்கள், ஒரு குஃபர் நாட்டிலே சட்டத்தை நிலைநாட்ட முடியாவிட்டால் விட்டுவிட வேண்டும், அவர்கள் தௌபா செய்து என்னமே செய்து கொள்வார்கள். இந்த மார்க்கத்தை மாற்றி பள்ளியை சுத்த வைப்பது, 100 சம்பா குச்சியால் அடிப்பதெல்லாம் கூடாது. இது நம் முஸ்லீம்கள் ஜமாத்து முஸ்லீமும் செய்யாது, செய்தால் நாம் காவிராக விடுவோம். நான் இது மார்க்கத்தை மாற்றுவது, பத்தலு பத்தலு என்று மறுமையிலே சொல்லப்படும். இவர்கள் தான் மார்க்கத்தை மாற்றியவர்கள். இன்னைக்கு மாற்றி வைத்திருக்க அந்த பள்ளிகளில் போய் பாருங்கள், வெள்ளிக்கிழமை 2 பாங்கு, மார்க்கத்தை மாற்றியாச்சு. பரவான தொழிலுக்கு பிறகு ஒரு கூட்டுதுவா, மார்க்கத்தை மாற்றியாச்சு. சுபக தொழிலே குருவத்து ஓதுவார்கள், மார்க்கத்தை மாற்றியாச்சு. திருமணத்தில என்னென்ன செய்கிறார்கள், மார்க்கத்தை மாற்றி மாற்றி வைத்திருக்கிறார்கள். இதே போன்றுதான் இதுவும் மார்க்கத்தை மாற்றுவது. அப்ப இந்த அடிப்படையில் இந்த விபச்சாரம் என்பது ஹராம், குஃபர் ஷிர்க் பிதஅத் அல்ல, இது ஹராம். இதை ஒருவர் செய்து தண்டனை வழங்கப்பட்டால் மறுமையில் தண்டனை இல்லை. தண்டனை வழங்கப்படவில்லை, மரணிப்பதற்கு முன்பு தௌபா செய்து சுத்தமாக மீண்டு விட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். தௌபா செய்வோம் செய்வோம் என்று நினைத்துக் கொண்டு திடீரென்று மரணித்து விட்டால் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், இல்லை என்றால் அதை நரகத்திலே போட்டு பிறகுதான் எடுப்பான். இதுதான் சட்டம். அப்ப இது ஹராம், இஸ்லாமிய சட்டம். ஒரு ஹராத்தை ஒருவன் ஹலால் ஆக்கினான், ஒரு ஹலாலை ஒருவன் ஹராம் ஆக்கினால் அவன் காஃபிர். இது எல்லா மக்களும் ஒத்துக்கொண்டார்கள். 73 பேர் இந்த அடிப்படை இன்னைக்கு உலகத்திலே முஸ்லீம்கள் கிடையாது, எங்களை தவிர. ஏன், 57 நாடுகள் முஸ்லீம் நாடுகள் இருக்கின்றன சொல்லுகிறார்கள். அதை நாங்கள் முஸ்லீம் நாடு என்று சொல்லவில்லை, அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த 57 நாடுகளிலும் அல்லாஹ் ஹராம் ஆக்கியதை ஹலாலாக்கி வைத்திருக்கிறார்கள். 57 நாடுகளை சென்று பாருங்கள், மதுபான கடை இருக்கிறது, அல்லாஹ் ஹராம் ஆக்கியதை ஹலால் லைசன் கொடுத்து வைத்திருக்கிறார், அனுமதி பத்திரம். 57 நாடுகளில் விபச்சார விடுதிகள் இருக்கின்றன. 57 நாடுகளிலே டான்ஸ் கிளப் இருக்கிறது, அல்லாஹ் ஹராம் ஆக்கியது ஹலால் லைசன் ஆங்கிலம், தமிழில் அனுமதி பத்திரம், அரபியில் என்ன. இந்த 57 நாடு தலைவர்களும் அல்லாஹ் ஹராம் ஆக்கியதை இவர்கள் ஹலால் ஆக்குகின்றார்கள். அல்லாஹ் ஹலால் ஆக்கியது ஹராம் இவர்களுக்கு. உதாரணம், அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், இந்த பூமி அல்லாஹ்வுடையது, நீ வேண்டிய இடத்திலே சென்று வாழ் என்பது அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கிறான். முடியுமா, இந்த 57 நாடுகளிலே உங்களால் சென்று வாழ முடியுமா? பர்மாவில் உள்ளவர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் பாருங்கள், முஸ்லீம்களை வைத்துக் கொள்ளும் அவருடைய கொள்கையின்படி எந்த நாடும் எடுக்க மாட்டேன். அப்கான் வங்காளதேசத்தை தவிர, அதுவும் குறிப்பிட்டவர்களை மட்டும்தான். அப்போ அவர்களிடத்தில் தடை, போனால் எங்களை பிடித்து அடையாள அட்டை இருக்கிறதா என்று பார்ப்பார்கள், பாஸ்போர்ட் பார்ப்பார்கள், இந்த எல்லாம் ஜெயிலில் போடுவார்கள். இது இஸ்லாமிய நாடா? அல்லாஹ் ஹலாலாக்கியது ஹராம். வேட்டை பொருட்களை சுட்டு திங்கும்படி அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கா? எந்த நாட்டிலும் காட்டில் போய் வேட்டையாட முடியாது, அனுமதி இல்லாமல். அப்ப இவர்கள் தான் கடவுள்கள், அல்லாஹ் இவர்களிடத்தில் அனுமதி எடுக்க வேண்டும். அல்லாஹ் ஹராமாக்கியதை இவர்கள் ஹலாலாக்குகின்ற அனுமதி எடுக்க வேண்டும். அல்லாஹ் ஹலாலாக்கிய இவர்கள் ஹராமாக்குகின்றால் இவர்களுக்கு அனுமதி எடுக்க வேண்டும். ஜீவதா இருந்தார். எனவே 57 நாடுகளும்
தெளிவான குஃபுரில் தாகூத்துடைய சட்ட திட்டங்களை பின்பற்றிக் கொண்டு முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடுகளை யாராவது முஸ்லீம் என்று தெரிந்து கொண்டு சொன்னால் இதில் உள்ளவர்கள் அவரும் ஆகிறார்கள். இதுல எந்த சந்தேகம் கிடையாது. வெளிநாடுகளுக்கு சென்ற எகிப்து, ஈராக், சிரியா, துபாய், கட்டார் போன்ற நாடுகள் போனவர்கள் தெரியும். இந்த மதுபான கடை மிகச்சார விடுதி டான்ஸ்களும் பகிரங்கமாக இருக்கிறது. ஆனால் சவுதி, துருக்கி போன்ற சில நாடுகளில் இரகசியமாக இருக்கிறது, வெளிப்படையில் இல்லை. எனவே இவர்கள் யாருமே இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தீனை மாற்றி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் மரணித்தால் நிச்சயமாக இவர்கள் நரகம் செல்வார்கள். ஹலாலை ஹராமாக்குவன், ஹராத்தை ஹலாலாக்குவன் அவன் காதூர் என்பது குர்ஆன் சொல்லுகின்றது, ஹதீஸும் சொல்லுகின்றது. 73 பிரிவுகளும் இதை ஏற்றுக்கொள்கின்றன. எனவே இதை சுருக்கம், இதை தொடர் இன்ஷா அடுத்த ஜும்மாவில் வரும் பிறகு. அப்ப நாங்கள் இதுவரைக்கும் நடந்த விஷயத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய மனைவி மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லணும், யாரையும் யாரும் இப்படியான படுதோறு சொல்லக்கூடாது. கண்ணா நாலு கண்டால் கூட மறைக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய சட்டம். இந்த சட்டத்தை நீங்கள் மீறினீர்கள், அதையும் அல்லாஹ் கோருகின்றான். அவர்கள் பாசிப்புகள், அவருடைய சாட்சி ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டார்கள். பிறகு வருகிற அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. எனவே முஸ்லீம்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தெரியாமல் ஒருவர் இப்படி செய்தால் அல்லாஹ் அவரை மன்னிப்பான். தெரிந்ததற்கு பிறகு இப்படி செய்யக்கூடாது. இப்படி யாராவது செய்திருந்தால் அல்லாஹ் அவரை தௌபா செய்து கொள்ள வேண்டும். அப்போது கவுனியாக அது குல்வியத்தில் இஸ்லாமியா, அதுல அடுத்த பெஜ் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் ஜமாத்துல. அது சம்பந்தப்பட்ட யாரும் பிள்ளைகளை நீங்க ஓத வைக்க விரும்பலாம். அங்க பாடசாலையில படிக்கிற பிள்ளைகள் இல்லை, இங்க நம்மட பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளும் இல்லை. முழுக்க அப்படியே இதுக்கு அவங்கள வக்குவு செய்து படிக்கிற மாதிரி பிள்ளைகள், அப்படி யாரும் பிள்ளைகளை படிக்க வைக்க விருப்பமாக இருந்தா எங்களோட சகோதரர் முஹைத் மாணவர் இஜதி சகோதரமா எங்க இந்த அவர்கிட்ட போம் இடிக்கு, அதை எடுத்து அந்த குறிப்பிட்ட ரேட்டுக்கு முடிவு இங்கே நடத்தி கொடுப்போம். ஒரு விஷயம். ரெண்டாவது, நாம சொன்னோம் அந்த அடிமை பெண்கள் மாணக்கடான விஷயத்தில் ஈடுபட்டு அவங்களுக்கு அரைவாசி தண்டனை 50 அப்படி. அப்போ அந்த 3 வக்கின் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, குர்ஆன் மட்டும் பின்பற்றுறவங்க. அவங்க அந்த காலத்திலேயே ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ அடிமை பெண்கள் ஏன்னா அவங்க குர்ஆன் மட்டும் தான், ஹதீஸ் எடுக்க மாட்டாங்க. அதாவது அவங்க அந்த கேள்வி, குர்ஆன் இது வரையில இப்படி இந்த அடிமைக்கு இப்படின்னு ஹதீஸ்லாம் வந்துருக்கு. அப்போ அவங்களோட கேள்வி, அப்போ அடிமைக்கு 50 கசைகடி, அவங்க திருமணம் முடிக்கியிருந்தா கல்லறியும், அதுலேயும் அரவாசானம் கொடுக்கணும் அவங்களுக்கு கல்லறியத்தில் என்று ஒரு கேள்வி. இதுக்கு பதில் இருக்குதா, அரவாசி கொள்ள ஏதும். அப்போ என்ன விடை, மறுமையில் இவங்களெல்லாம் எழுப்பி அந்த கேள்வி கேட்போம். அப்போ இவங்க அல்லாட்டு கேள்வியை போடட்டும். என்ன அது என்ன, அவங்களுக்கு 50 அவங்களுக்கு 100 சுதந்திரவாதிகளுக்கு இவங்களுக்கு 50. ஆனால் கல்லறிஞ்சு கொள்ற விஷயத்தில் இவங்களுக்கும் முழு, அது என்னாட்டு அல்லாட்ட கேட்கட்ட 50 கொடுப்பான் அந்த நேரம். அதுக்கு பதில் குர்ஆன் வேற இல்லை, அல்லாட்ட சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்றோம். அவ்வளவு இப்படி வந்துடுங்க, நாம என்ன செய்ய. அப்போ அடுத்தது இந்த தயமும், நிறைய பேர் டைம் பிள்ளையாகவும் செய்கிறாங்களா தெரியாமல் இருக்கானே, நிறைய பேர் புதுசாக வந்து வந்து பயிற்சி செஞ்சு தேங்கிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய மார்க் விஷயங்கள் தெரியாது, ஒழுவு சரியாக தெரியாது, குளிப்பு சரியாக தெரியாது, பள்ளியோட ஒரு தொடர்பு இல்லை. புதுசு புதுசாக எத்தனை வாரிபர்கள் வந்து பயிற்சி செஞ்சிட்டாங்க புதுசாக, அதே போல் பெண்களை கொண்டு பயிற்சி இவங்க திருமணம் முடிச்சிக்காங்க ஜாகிலியத்தில், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பள்ளியும் தெரியாது, பெண்கள் பயன் என்ன தெரியாது, ஜும்மா என்ன, சும்மா குடிக்க வாழ்ந்து இருக்கிறான். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு செயல் நடவடிக்கை நம்ம எடுக்கப்படும். மதிய சூறாவில் கடைசி அவனுக்கு என்ன செய்யறதுங்கிறத பற்றி ஒரு முடிவு எடுக்கப்படும் இன்ஷால்லா. ஏன்னா ஜமாத்து கிளீனாக இருக்கணும், சிலவங்க சும்மா அப்படி நினைச்சுக்கிட்டாங்க, அது ஒரு வேலைக்கு இருக்கு, நாம இருக்கலாம் சரி, அவர் போயிட்டாலும் முடிஞ்சது. அது என்னது நானா ஜமாத்து என்னடா, அல்லாட ஜமாத்து யார் வந்தாலும் கட்டுப்பட்டு நடக்கணும். இப்போ ஒரு வயது ஒரு பயம் இல்லை, சும்மா ஒரு இது. அது எப்படி என்ன சொன்னாங்க ஹதீஸ்ல வந்து, ஒரு பரட்டை தலையின் விரல்கள் வெட்டப்பட்டு ஒரு கருப்பு அடிமை ஆயிட்டாலும் கட்டுப்படுங்க. மாறி சென்றா முஸ்லீம் இல்லை, அவ்வளவுதான், யாராயிருந்தாலும் சரி. அப்படி ஒண்ணு இருக்குது, அது அப்படி போயிட்டார் இப்ப இந்திய என்னடையா மார்க்க ஜமாத்து, இது அல்லாட ஜி. இப்படி பிரயாண சிந்தனை இருக்கக்கூடாது, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில வந்து நிறைய தெரியாம டைம் என்னன்னு தெரியாம மாத்தி எல்லாம் செய்யறாங்களாம், மதுகப்பன் படிக்க செய்யறாங்களாம், சிலவங்க செய்யறாங்க. அந்த மதுகப்பள்ளி வந்ததான சாபி ஹனபி அப்படி. அப்ப இந்த தயமும் பத்தி என்ன நான் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தயமும் எதுக்கு, தயமும்டா என்ன, அது மொழியிட வேற, தயமும்டா நினைத்தல். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தயமும் என்ன, அதுதான் நாங்க பார்க்கணும். தயமும் அதாவது ஒலு தான் செய்யணும், ஒலு இல்லாத நேரத்தில் செய்ய முடியாம தண்ணி இல்ல நோய் தயமும் செய்யணும். அப்ப எதுக்கு ஒலு செய்து, முன்பின் துவாரத்தால ஒன்று வழியானா ஒலு செய்யணும், மதி வழியாகனால் ஒலு செய்யணும், கவாபு தவாபு செய்யணும்னா ஒலு செய்யணும், ஒட்டக வரைச்சி சாப்பிட்டா ஒலி செய்யணும். இப்படி பல விஷயங்களுக்கு ஒலு இருக்கு, அது தனி சப்தியை நாம் பார்ப்போம். ஒலு எப்படி இந்த ஒலு செஞ்சுதான் நாம தொழுகைக்கும் ஒலி செய்வோம், எல்லாத்துக்கும் செய்வோம். ஒரு ஆளுக்கு ஒலி செய்ய தண்ணி கிடைக்கல, அப்படின்னா நோய் இந்த தண்ணி மேல படைய அப்படி இருக்கும். அவங்க தயமும் செய்வாங்க. தயமும் எப்படி செய்யறது, எல்லாருக்கும் பிரபலியம் மண்ணில ரெண்டு கையை அடிச்சு முகத்தையும் கையையும் தடவுறது இப்படிதான். அப்ப இதுக்கு சொல்ற தயமும், ஜாகிலியத்துல மதுகம்புகள்ல தயமும் முறை வேற, அது குர்ஆன் அடிப்படி இல்லை. அப்ப அல்லாஹு தஆலா வெயிலம் தஜிதுமா, உங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னா இப்ப தயமும் சகிதம் தையவன், துப்பரவான மண்ணிலே நீங்க அடிச்சு தயமும் செஞ்சு கொள்ள வேண்டி இருக்கு. மதுகம்புகள்ல வேற தயம், அவங்கள தயமும் எப்படின்னு கேட்டா, அவங்க முதலாவது இப்படி செய்வாங்க, எல்லாம் பார்த்து துப்பரவு சும்மா எல்லா இடத்துல தயமும் செய்ய மாட்டாங்க, சும்மா வேற ஒரு வகையான மண்ணை தேடுவாங்க. ஆனா ஹதீஸ்ல வருது, ஜுடைதிரியல் அருள் மஸ்ஜிதன் வத்தஹூரா, எனக்கு இந்த பள்ளி இந்த பூமியை தான் எனக்கு பள்ளியாகவும் தொழும்பிடமாக ஆக்கப்பட்டிருக்கு, எல்லாம் துப்பரவு தான் தெளிவாக. ஒரு ஹஜி சங்கட மலஞ்சலம் பற்றியிருந்தா அதுல கூடாது. அப்ப எந்த இடத்துலையும் தயமும் செய்யலாம். அவங்க என்ன சாப்பிடு தேடி ஒரு அடி அடிப்பாங்க, அதுல அடிச்சு இங்க இந்த விரலை ஒசத்திக்கிடுவாங்க, ஒசத்திக்கிட்டு இப்படி வைப்பாங்க, வச்சு இப்படியே இந்த ரெண்டு விரலும் ஒசந்திருப்பான் பாதுகாப்பு சட்டம், இப்படியே கொண்டுகிட்டு முழங்கை வரைக்கும் வந்து திருப்பி இதை கையை திருப்பி இப்படி கொண்டு வரும், அந்த விரல் ஒசந்திருக்கான் கொண்டு போறோம், இந்த விரல இந்த விரல அதே போல இந்த கை இப்படி செய்வாங்க. யாரும் பார்த்தா நினைப்பாங்க போயிட்டா கராட்டி விளையாடுறாங்க, அப்படித்தான் நடக்கும். ஒரு ஜாதி அப்படி செஞ்சு அது யாங்க ஹா ஊண்டு ஜாதி பண்ணி எடுத்து அப்படின்வாங்க. இதுக்கு நீயத்தெல்லாம் சரியா இருக்கணும் முடிய வரைக்கும், அதுக்கு முந்தைய நீயத்து முடிஞ்சது அவரை தயங்கெல்லாம் முடிஞ்சது. இப்படி அவங்கள இம்மணி கேளுங்க காட்டிக்கலாம் நடக்க விஷயம் என்ன, அப்ப வளங்க என்ன அப்படி அவங்களே. இது ஒரு பிழை, இது தயமும் இல்லை ஒன்றும். அடுத்தது ஒவ்வொரு தொழுகைக்கும் தயமும் செய்வாங்க. இப்போ துஹர் தொழுகை தான் அசர் பொது முறிஞ்சா முறிய இல்லைன்னாலும் திரும்பி தயமும் செய்வாங்க. பிழை எத்தனை தொழுகை உதவமாயிருக்கா முறையாட்டி செய்ய விரும்பினா அவங்க செய்யணும், அது விஷயம் வேறு உதவம் பிடிக்கான் அப்படி ஒன்று நடக்கும். அடுத்தது அவங்கள இன்னைக்கு இந்த தயமும் செய்தது எப்பன்னு கேட்டா, தொழுகைய டைம் வந்ததுக்கு பிறகுதான் டைம் செய்யணும், நேரத்தோடு செய்யக்கூடாது. தனி கிடைக்கல ஒரு ஆளுக்கு, அது வரைக்கும் ஓடி ஓடி தெரிஞ்சு மலையில ஏறி எடுத்து பார்த்து காலல் நீர்வாய் தெரிஞ்சு அங்கன போய் எல்லாம் பார்த்து இல்லைன்னு தயம். இப்படி அவங்களோட சட்ட திட்டங்களை படித்தா ஒரு புதுசா வாழ நினைப்பார். இது என்ன மார்க்கு, இப்படியுமா ஒரு கடவுள் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அவங்களோட டைம்ஸ் பாத்தீங்களாக்கா அது ஒரு தொகை இருக்குது. இது எல்லாமே அவங்களோட அடுத்து அவங்க முந்தி முகத்தை தடவுவாங்க, போற கையை தடவுவாங்க, அடுத்து முழங்கை வரைக்கும் தடவுவாங்க. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண். அப்ப ஏன் இப்படி போறாங்க அவங்கன்னா, இது எல்லாம் இந்த குர்ஆன் ஹதீஸை விட்டு போட்டு இஜ்மாஉ ஸஹாபா, ஸஹாபாக்களுடைய கூட்டு, இமாம்களுடைய கூட்டு, அவங்கள நபிமார்களாக ஆக்க போயிட்டா இவ்வளவு பிரச்சனை வந்தது அவங்களுக்கு. அதுலயே நாலு மதத்துல நாலு விதமான டைம் பொதுவாக முடித்தான். ஷாஃபியில ஒழுகு வேற, ஹனபியில ஒழுகு வேற, ஹம்பலில வேற, மாலிகில வேற, ஷியால வேற. ஷியால கால்கள் ஒரே ஒரு தடவை இப்படி, மதுகப்புகளையும் சஹாபாக்களையும் பின்பற்ற போய்தான் அவங்களுக்கு இவ்வளவு கருத்து மோதல். ஆனா சஹாபாக்கள் இப்படி செய்ய இல்ல, அவங்க செஞ்சதாக எழுதி வச்சத்தை கொண்டு பின்பற்றான். சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸோட நின்றுட்டான், அதை விட்டு தாண்டவே இல்லை. அதை நாம சொல்றோம். அப்ப அவங்க பிடிச்சாங்க, பிடிச்சாங்க, எழுதப்பட்டிருக்கிற உமர் கத்தாவது 80 கட்டடி அடிச்சாங்க மதுபானத்துக்கு. அப்ப நவீன் 40 செய்வாங்க. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு மூணு யோசனை இருக்குதா இந்த பிரிவுகளுக்கு. நவீன் 40 அடிக்க உமர் கத்தா 80 அடிப்பாங்களா? சிந்திக்கு பாருங்க. குர்ஆன் ஹதீஸ்ல நின்றுவாங்க உமர் கத்தா அப்படியே. அப்ப நபிர காலத்துல ஒரு தலா உமர் கத்தா முத்தலாக செஞ்சாங்க, அனுமதிச்சாங்க, செய்வாங்களா? சரியானது ரெண்டு தொழுகா கட்டளை. உஸ்மான் 4 தொழுதாங்க, ஆயிஷாவும் தொழுதாங்க, எழுதி வச்சு அவங்க செய்ய நாம நம்பவே கூடாது. சஹாபாக்கள் நாமம் ஆயிட்டாங்க, தன்னை குர்ஆன் ஹதீஸ் எழுதி வச்சுக்கிட்டு பின்பற்ற போய் தான் இவ்வளவு கருத்து மோதல் உங்களுக்கு உண்டு. அப்ப டைம் ஒண்ணு டைம் ஒண்ணு நோய் தண்ணி படையலாம், அது முழுக்க கடமை தண்ணி பட ஏதாது, அது தண்ணி இல்லை. இப்ப நான் என்ன செய்யணும் கேட்டா, மண் இருக்கிறதுக்கு வர அவங்க பிஸ்மி சொல்லுவாங்க, பொதுவுக்கு மாதிரி பிஸ்மியும் கிடையாது. வந்து இந்த ரெண்டு கையப்படி வச்சு தரையில மண்ணில அடிக்கிறது, மண்ணை கொஞ்சம் நம்ம காலில் எடுத்து வீட்டில் வச்சுக்கலாம், விரும்ப கொள்ள வீட்டில் வச்சு ரெண்டு கையாலையும் இப்படி ஒரு அடி மண்ணில் அடிச்சு ரெண்டு கையும் தூக்கம் வச்சேன். தூக்கி முதல்ல கை அவங்கள்ட்ட மூணு, முதல்ல கை எப்படி இந்த விரல் தூக்கலாம் ஒன்றும் கிடையாது, இப்படி அவ்வளோ. அதுக்கப்புறம் இதுக்கு பிறகு தொழலாம், எத்தனை தொழுகையும் தொழலாம், ஒரு முறியாம இருந்தா விஷயம் கிடையாது, ஒண்ணும் இல்லை. அப்ப அவங்க வந்துட்டு சொல்ற எப்படி கேட்டார் சொல்லுவாங்க மதுரப்பு. அப்ப ஒரு ஸ்டேஜில் நம்ம இவ்வளவு கழுவுறோம், அது இந்த டைம் இவ்வளவு, அது என்ன பதில் கொடுக்கலாம்? அப்ப சொல்லணும் அப்படியா, அப்ப ஒழுகுத டைம் தயார் பண்றீங்க, சரி அப்ப கிளாஸ் பண்ணி செய்யுங்க, கொஞ்சம் மண்ணை எடுத்து ஒரு மூப்புக்கு கொடுங்க, காதுக்கெல்லாம் கொடுங்க, எல்லாம் செய்யுங்க, கொஞ்சம் மண்ணை எடுத்து வச்சுக்கோங்க. இதான் அவங்கள்ட்ட கிளாஸ் மார்க்கம், அவங்கள்ட்ட கிளாஸ் மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மாஉ கிளாஸ் இஸ்திஹ்ஸான் இஸ்திஹ்ஸா முஸாலில் முர்சலா தரவு மக்கபுலனா வச்சு இருக்குது. அது கிளாஸ் ஒண்ணு பத்தாயிரம் காசு செய்வாங்க. அவுரியாக்களை முத்தமிடலாம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எங்க அம்மா வாழலை வெட்டி தந்து அதுக்கு என்ன தேங்காய் கொஞ்சம் தந்து அனுப்பி சொல்லிடுறான். முதலாவது போய் கால பருவம் கணக்குல பொது போய் முதல்ல அந்த அப்பாவை அப்பா கிட்ட போய் தலைமாட்டுக்கு நின்று இப்படி ஏழு தோப்பு கரடு ஐயா மாட்டி பிடிக்கணும் இப்படி இப்படி முடிக்க கூடாது. எங்க இருந்து தௌராட்சியிலே இங்கிலே தெரியல எங்க இருந்து எடுத்தாங்களே கைய மாட்டி இப்படி அதுக்கு பிறகு ஏழு முறை அதை சுத்தம் அதுக்கு பிறகு அவன் சாம்பல் கிடக்கும் ஊது பச்சி அதெல்லாம் அதுக்கும் எடுத்து நாக்கில ஒரு நாக்கு தேங்காய் தலைமாட்டுக்குள்ளே இருக்கும் அதை எடுத்து கொஞ்சம் தலையில தேச்சி கொடுவாங்க அந்த சாம்பலை கொஞ்சம் தாழ்ல சுத்தி போட்டு கும்பிடுவோம். கேட்டா என்ன ஹவுபாவ சுத்தினிய கபுர கூடுமா முத்தம் ஹவுபாவ சுத்தணும் அதில் சுத்தி சுத்தணும் இதான் கியாஸ் கியாசுங்கிறது. அப்ப அவங்கள இப்படி தேங்க ஜெயிச்சுல இப்படி ஒதுவுல இதை கியாஸ் பண்றேன்னா சொன்ன மாதிரி அவங்க மண்ணை எடுத்து வாங்கி கொடுங்க எல்லாம் கொடுங்க தொழிச்சு கொடுங்க எல்லாம் செய்யும் அப்படி சொல்லுவோம். அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல என்ன வந்திருக்கிறதோ கண்ணை பொத்திக்கிட்டு நாம சிந்தனையை போட்டோமோ கடைசியில் பி ஜெயலலாத்தின் மாதிரி தான் போக வேண்டியது வரும். மூத்த திராக்கள் மாதிரி சிந்தனையை போட்டோம் பல சிக்கல் வரும். அதில் இதுதான் டைமுடைய விஷயம் இருந்தால் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. இதே போல இந்த ஒரு குளிப்பு நம்ம ஒரு ஜிம்மால் கிடைக்கிற நேரத்தில் இன்ஷால்லா நமக்கு ஜிம்மா கிடைக்கிற டைம்ல ஒரு வழக்கம் ஒன்று சொல்லுவோம் இன்ஷால்லா. இப்போ இதே டைம் இருந்தால் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இஸ்திஞ்சாக்கு இருந்தான். அப்போ ஒரு ஆள் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் சொல்லிட்டு வெளியில வந்து செவத்துல கையை அடிச்சு தயமம் செஞ்சுட்டு சலாம் சொன்னதாக வருவது. இந்த ஹதீஸு பார்க்காம சொல்ல இதுல கொஞ்சம் ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி விளங்குது. அதனால எங்களை மதிப்பு சூறாவில் அடுத்த இதில் இதை நாம் எடுப்போம் ஆய்வுக்கு எடுத்து நம்ம அடுத்த இதில் விளக்கம் என்றார். செவத்திலையும் அடித்து செய்யலாம். அப்ப இந்த போம் எங்கட முஹைத்தாவோட இருக்குது எடுத்து இது பண்ணிட்டு பாருங்க. அனாண்டிக்கு மாறிட்டு உலகம் முழுக்க முழுக்க துன்யா தான் எல்லாருக்கும் உழைக்கணும் வாகனம் எடுக்கணும் அப்படி இப்படிதான் தெரியாங்கிற தவிர மார்க்கம் எல்லாம் பார்த்தேன் கிடைக்கா பார்த்துக்கோங்க. இப்படிதான் நீங்க உலகம் நடக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த கல்வி முழுக்க முழுக்க உலக கல்வி தான். ஊ ஆண்டு போறாங்க வாராங்க லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க 5 லட்சம் 6 லட்சம் எல்லாம் கட்டுறாங்க சில குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறாங்க பிள்ளைகள் அப்படி இப்படிங்கிறாங்க. கடைசியில ஒண்ணு நடக்கிறது ஒரு டாக்டர் ரஷ்யாவில் படிச்சுட்டு வந்தாரு 28 லட்சம் ரூபாய் வாபஸ் செலவழித்தார் வெளிநாட்டில் நடந்த விஷயம் உண்மையில் இறங்கல 28 லட்சம் அவர் சொன்னார். நான் இப்படி செலவழி என் மகனை படிக்க வச்சேன் வந்தார் கல்யாணம் முடிக்கவன் பேசியாச்சு ஒரு இடத்துல ஏன்னா 2 வீடு கொழும்புல ஒரு வீடு அந்த ஊர்ல ஒரு வீடு கேட்டது கை கை கூடி ஒரு கார் கொடுத்துட்டான் கொடுத்து முடிச்சாச்சு முடிச்சா பெண் காணாந்து என்ன காரணம் யாருக்கும் தெரியல. அப்ப எவ்வளவு முயற்சி செஞ்சா சரி வர கிட்டத்தட்ட 1 மாசம் போயிடுச்சு பார்க்க காலையில் எழுதி பார்க்க வீட்டுக்குள்ள மௌத்தாய் கிடக்கிற டாக்டர் என்னன்னு தெரியல. இருக்கிட்டானா இதானா அவ்வளோதா வாழ்க்கை ஒரு முஸ்லீமா இருந்து ஒரு விவசாயியா மௌத்தா போனா சொர்க்கம் தானே பாருங்க எப்படி செலவழிக்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க மார்க்கத்தை பத்தி எந்த கருத்தும் அவங்களுக்கு கிடையாது உலக கல்வி தான் எங்க பார்த்தாலும் ஏன்னா குழப்பி பதினது அது தமிழ் புலமை படிச்சா எங்க பார்த்தாலும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் என்ன பிரயோஜனம் கேட்கிறேன் மறுமை உங்களுக்கு இந்த உலகத்தில் தேவைதான் அப்ப ஜகாத் கணக்கு பார்க்க தேவை இல்லங்க இல்ல பட்டி கணக்கு செய்யறாங்க அது என்ன விளங்குறதுக்கு தேவை அதை நாம இல்லைங்க படிக்கணும் கொஞ்சம் போய் கடைசியில கொண்டு போய் எங்கெல்லாம் கொண்டு விட்டு சிறுக்குக்கெல்லாம் கொண்டு போய் விட்டு ஒரு ஆள் பாருங்க எவ்வளவு பிள்ளை தன்னுடைய பிள்ளையா கொண்டு போய் பாகிஸ்தான் படிப்பு விட்டு வயது செய்ய மாட்டேன் வெளிப்பட செய்ய நபி சொன்ன மாதிரி வெளிப்பட ஒண்ணு செய்யல ஆனா கல்லறிஞ்சு கொள்ற அண்ணன் இந்த பெண்ணை கொண்டு போனா என்ன பிள்ளையெல்லாம் சரியா தான் அடையாளம் அந்த மாதிரி வயிற்று செய்ய மாட்டேன் நான் தேர்தல என்னட ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளைய உடுங்க நான் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் எதிர்த்து நான் சண்டைக்கு வரான்னு வச்சுக்கிடுவோம் ஒரு பொம்பளை பிள்ளை என்னோட பிள்ளை நான் வயிற்று செய்ய மாட்டேன் உடல சேர மாட்டேன் நீங்க காப்பிடுவாங்க நடக்குமா உலகத்துல இது பச்சை பொய்யிலையா சொல்லிக்கிட்டீங்களா இதுக்குள்ள சில பேர் இருந்து தப்பான வறுமையில எங்கட கடந்து சொல்லுது அவ்வளவுதான் நான் இப்ப அமீர் இல்லத்துக்காக எனக்கு ஒண்ணு இல்லை சும்மா ஒண்ணு எல்லாம் அப்படி இல்லை ஒவ்வொருவருக்கும் கடமை ஒவ்வொருவரும் ஓடும் போது மார்க்கத்தை சொல்லுவோம் எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் சொந்தமானது அதான் கேப்பான் எல்லாருக்கும் அவ கொண்டு பாகிஸ்தான் பயிற்சி செய்ய மாட்டினான் சரி கட்டிக்கொள்வோம் உண்மை ஏன் செலவழிக்க எத்தனை லட்சம் செலவழிச்சு கொண்டு பாகிஸ்தான் ஏன் செலவழிக்க ஏன் பார்க்க போறீங்க பொய்யா இல்லையா தப்ப ஏழமா விபச்சாரம் தானே அடிச்சு நான் சொல்ல இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல படிக்கக்கூடிய பெண்கள் விபச்சாரிகள் அவ்வளவு தப்ப ஏதாது யாரும் என்ன நடக்குது பாருங்க நாளாக நம்மளோட பிள்ளை இதாயிட்டு மார்க்கு கல்வி நம்ம வைக்கணும் இந்த ஸ்கூல் போதும் அல்ஹம்துலில்லா இதை பற்றி ஓயெல்லாம் எழுதிக்காங்க எல்லாரும் சேர்ந்து நல்ல கொஞ்சம் சந்தையை போட்டு கொஞ்சம் ஆசிரியர் பென்சன் எடுத்தவங்களை போட்டு இங்கே படிக்க வைக்கவும் நம்ம ஓயிலே வானாட்டு சொல்ல இல்லையே அங்கே சிறுக்கில் நடக்குது நிர்பந்திக்கிறாங்க அப்படிலாம் நடக்குது அப்போ இந்த ஒரு அளவு நாம கூட படிச்சுக்கிட்டு பிள்ளைகளை வச்சுட்டு விவசாயம் கடையில் அழகான தொழில் அலாலான தொழில் நான் சொன்னேன் ஒரு அக்கௌண்டன்ட் மூத்தா போனாங்க நம்மளோட சகோதர தாரிக்கு ஒரு அக்கௌண்டன்ட் எப்படி சம்பளம் கொழும்புல தௌஹீது வாய் அப்போ வட்டியை பற்றி நாம பேசின ஒரு பயான கேட்டுதானே புறப்பட்டு வந்தா வந்து விளங்கி சொன்னால் தெளிவான இது இஸ்லாம் இதுதான் நான் அப்ப இஸ்லாத்துக்கு வரேன் பையட்டு செஞ்ச செஞ்சுட்டு போனா அங்க போய் நான் விளைவ போறேன் ஏன் வட்டி எனக்கு கணக்கு வேலை ஆச்சரியப்பட்டு காரணம் அவங்க தௌஹீது வாய் இவ்வளவு சம்பளம் எனக்கு வேணும் சொர்க்கம் நரகத்துக்கு போகல கணக்கு பார்த்து வந்து ஒரு கோழி கடை போட்டாங்க வெளிப்பட நமக்கு வழங்குது அவள எந்த பிள்ளைங்க அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுப்போம் அவளுக்கு என்னத்துக்கு இருக்காது இதுல என்ன சந்தேகம் ஒரு சிரிப்புக்கு ஒன்றும் செய்யல இப்படித்தான் நாம இருக்கோம் அதான் நான் சொல்றேன் அப்ப அந்த வகையில பிள்ளைகள் நம்மளோட வீட்டுகள ஒரு மோலையா இருக்கும் ஆனா பெரிய ஒரு நான் சொல்றேன் என்ன செய்ய எனக்கு ஏனாவும் போய் நம்மளோட நாலு பிள்ளைகள் ஒருத்தரையாவது ஆணி மாக்கிறோம் நான் எவ்வளவு முயற்சி செஞ்சேன் ஏழாமையும் என்ன செய்ய எனக்கு அப்படி ஒரு நடக்கணும் சில வேறு விஷயம் ஏழாம போயிட்டு ஆனா நம்ம அதுக்கு பாடசாலை விட்டு பிள்ளைகளை திருப்பி வைக்கணும் இங்கதான் படிச்சேன் அப்ப என்ன குறைன்னு கேட்கிறேன் நம்மளோட பிள்ளைகள் என்ன குறை அவங்களுக்கு இங்கதான் படிச்சாங்க நம்மளுடைய அல்லாட உதவி கொண்டு உலக விஷயத்தில் குறையும் இல்லை ஆகிற விஷயத்தில் வந்துட்டு ஏதாவது அவங்களுக்கு அல்லாவிதும் செய்யும் பெருசா போய் தான் நமக்கு செய்ய வெளிப்படையில் எமாத்தி இருக்கிறார் அலஹம்துலில்லாஹ் நாங்கள் அதனால கொஞ்சம் உலமாக்களை நாம் உருவாக்கணும் அவங்களும் மறுமையில் தப்பணும் அவங்களின் மூலம் நமக்கு மறுமையில் சொல்லணும் நான் சொன்னேன் பல முறை சொல்லிங்க ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போயிட்டார் போனா அங்கிட்ட மட்டும் முழிக்கிறார் அல்லாஹ் கேட்கணும் என்ன அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி கிடைக்கிட்டு என்ன நான் அப்படிலாம் நடக்க இல்லையா அமல் செய்ய இல்லையேங்கிறார் அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் நீங்க செஞ்சதுக்கு இல்ல இந்த சொர்க்கம் உங்களோட புள்ள நீ புள்ளைய நல்லா வளர்க்கணும் சரி நாங்க அப்படி போய் தரோம் பிள்ளைகளும் கொஞ்சம் நல்லா மார்க்கத்தை கற்க வச்சு ஏண்ட வரைக்கும் கொஞ்சம் மார்க்கத்தை பின்பற்றி நடக்க முடியும் நம்ம ஆக்கம் சிறப்புகள் இருக்குது அவ இந்த போகும் இந்தியாவுக்கு எடுத்து நீங்க பிள்ளைகளை கொஞ்சம் முயற்சி செய்யுங்க படிக்க வைங்க எவ்வளவு பேர் படிக்க வழிவிட்டு போயிறாங்க அல்லாத அவங்களுக்கு இதை கொடுக்கும் அதை வேற என்ன
ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஒரு ஆளுக்கு குளிப்பு கடமை, குளிக்க இயலாது, தலையில தண்ணி படக்கூடாது, ஒதுக்கி செய்யலாம். அவர் என்ன செய்யணும், முந்தி டைமிங் செஞ்சுட்டு ஒதுக்கி செஞ்சு தொடங்கும், டைமிங் செய்ய
சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி.